அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பூஜா விதானங்கள் என்ற ஒரு தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். நம்ம சனாதன தர்மத்திலேயே ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் பிடித்தமான இஷ்ட தெய்வங்கள் இருக்கின்றன. சிலர் அந்த தெய்வ படங்களை தங்களுடைய பாக்கெட்டிலே வைத்திருப்பார்கள், தங்கள் மணி பர்ஸிலே வைத்திருப்பார்கள், தங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே வைத்திருப்பார்கள். அதை வைத்து பூஜை செய்வார்கள், அதை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு ஆகம விதிப்படி பூஜா விதானங்கள் இருக்கின்றன. எப்படி அதை பூஜை செய்ய வேண்டும், அதற்கான மந்திரங்கள் இருக்கின்றன, ஆகர்ஷண மந்திரங்கள், யந்திரங்கள் இருக்கின்றன. அந்த தேவதையை நிலைநிறுத்துவதற்கான பல தந்திரங்கள் இருக்கின்றன, பல முத்திரைகள் அந்த தேவதைகளுக்கு இருக்கின்றன, அந்த தேவதைகளுக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேவதைக்கும் அவ்வாறு அது மாறுபடும். பைரவரை வணங்கினால் கடன் பிரச்சனை தீரும், மகாலட்சுமியை வணங்கினால் செல்வம் பெருகும், விநாயகரை வணங்கினால் தடைகள் எல்லாம் நீங்கும், சரஸ்வதியை வணங்கினால் அறிவு பெருகும், புத்தி வரும். இதேபோல் துர்கையம்மனை வணங்கினால் சத்ருக்கள் சம்ஹாரம் செய்யப்படுவார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. சண்முகனை வணங்கினால் வெற்றி ஏற்படும், காரிய சித்தி ஏற்படும் போன்ற விஷயங்கள். ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது. எல்லா தேவதையும் நாம் வீட்டிலே வைத்து வணங்காமல் அந்தந்த தேவதை எந்த தேவதைக்கு வேலை கொடுக்க வேண்டுமோ அந்த தேவதைக்கு நாம் வேலை கொடுத்து நாம் அதற்கான ஆகர்ஷண மந்திரங்கள் யந்திரங்களை வைத்து பூஜை செய்யும் பொழுது, சரியான நைவேத்தியங்களை கொடுக்கும் பொழுது அந்த தேவதை இன்வோக் ஆகி ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தேவதைக்கும் காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன. பொதுவான காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் இருக்கின்றது. அந்த காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து அந்த தேவதைகளை நாம் முதலில் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அந்த பிரபஞ்சத்திலே அந்த தேவதையை தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அதை 108 முறை சொல்லுவார்கள் சிலர், 1008 முறை சொல்லி பூஜை செய்வார்கள் சிலர். அந்த தொடர்பு ஏற்படும் வரையில், அந்த தேவதையினுடைய தொடர்பு இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படும் வரையில் அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும். தொடர்பு ஏற்பட்ட பிறகு அந்த தேவதைக்குரிய ஆகர்ஷண மந்திரங்கள், அந்த தேவதைக்கு நாம் கொடுக்க வேண்டிய நைவேத்தியங்கள், அந்த தேவதையை நிலைநிறுத்தும் மந்திரங்கள், அந்த தேவதைக்குரிய எந்திரங்கள், ஏனென்றால் அந்த எந்திரத்தில் இறங்கி அந்த தேவதை வேலை செய்யும். அந்த எந்திரம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த தேவதைக்கு செய்யப்பட்டிருப்பதால் அந்த தேவதை என்ன செய்யும், அந்த எந்திரத்திலே இறங்கி வேலை செய்யும். அப்பொழுது உடனடியாக நமக்கு பலன் கிடைத்துவிடும். அந்த எந்திரத்தை அந்த தேவதைக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்முடைய பூஜா விதானங்களில் இருக்கின்றன. பொதுவாக நாம் என்ன செய்வோம், ஒரு பூவை போட்டு ஒரு அர்ச்சனை செய்து மந்திரம் சொல்லி தீபாராதனை காட்டி பூப்பழம் தாம்பழம் வெத்தலைப்பாக்கு போன்றவற்றை எல்லாம் நாம் சமர்ப்பணம் செய்வோம். அதுதான் பொதுவாக நாம் எல்லோரும் செய்ய பூஜை என்றால் செய்வது. அது பொதுவாக தெய்வதை அது ஒரு படம் வைத்திருப்போம். அதிலே விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகன், பெருமாள் படங்களை வைத்திருப்போம். அந்த தேவதைகளுக்கு பொதுவாக இவ்வாறு படையில் போடுவார்கள். ஆனால் நாம் இப்பொழுது நம்மை ஒருவர் ஏமாற்றி விட்டார், ஒரு கடன் வாங்கிவிட்டு பணத்தை திருப்பி தரவில்லை, அவர் நாம் போலீஸ்காரர்களை வைத்து கேட்டு பார்த்தோம், அவர் நம்மையே வந்து தூக்கி சாப்பிட்டு விடுகிறார், போலீஸ்காரர்களையும் அவர் ஏமாற்றி விடுகிறார் என்று நாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட நேரத்திலே வாராகி அம்மனையோ பைரவரையோ நாம் பூஜை செய்ய வேண்டும். வட்டியுடன் கடன் திரும்ப கிடைக்கும். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவர் கடன் வாங்கவே மாட்டார், சொந்த உழைப்பிலே வாழ ஆரம்பித்து விடுவார், அல்லது அந்த வாராகி அம்மன் அவரை ஏதாவது செய்து விடுவார், அந்தளவுக்கு போய்விடும். ஆனால் அந்த தேவதையை நாம் அணங்கும் பொழுது நாம் அந்த தேவதைக்குரிய ஒரு ஆகர்ஷண விதிகளை உபயோகித்து அதனை வணங்க வேண்டும். மாதுளம் பழங்கள் வாராகியம்மனுக்கு பிடிக்கும், வாராகியம்மனுக்கு பலி பூஜை பிடிக்கும், அவள் பைரவியின் அம்சம் என்பதால் அவளுக்கு பலி பூஜைகள் பிடிக்கும், அதற்காக பலி கொடுக்கறதில்ல சமர்ப்பணம் பண்ண வேண்டும், அந்த விஷயங்களை அவளுக்கு சமர்ப்பணம் செய்தால் அவள் ஏற்றுக்கொள்வாள். பிறகு அது நடக்கும் வரையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மானசீக பூஜையை செய்து கொண்டே இருக்க வேண்டும், வாராகி அம்மனுக்கு நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த வாராகி என்ன செய்வாள், நம்முடைய சத்துருக்களை சம்ஹாரம் செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களை நமக்கு பெற்றுத்தருவாள். அதாவது திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையிலே நாம் தெய்வத்தை தான் நம்ப வேண்டுமே தவிர வேறு யாரையுமே நம்ப முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் செல்ஃபிஷாக இருப்பார்கள், அவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவர்கள் கொடுத்து விட்டால் அவர்கள் போய்விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவதை, அந்த அதற்கான தேவதை, நமது சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தேவதையை நாம் இன்வோக் பண்ணும் பொழுது அந்த தேவதை அந்த விஷயத்தை செய்து முடிக்கும். அது தர்ம தேவதை, தர்மத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அது நாம் தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புனால் அந்த தேவதையை வந்து வணங்கினாக்க அந்த தேவதை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த தேவதை வந்து தர்ம தேவதை, நம்ம பக்கம் சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும், நம்மளை அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து சொல்லணும். மற்றபடி தப்பை நம்ம பேரில் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணாக்கா அந்த தேவதை நமக்கு உதவி செய்யாது, அது நமக்கே எதிராக தான் திரும்பும். நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லை, எதிரிகள் வந்து நம்மளுடைய விஷயங்களை தவறாக உபயோகிக்கிறார்கள், எதிரிகள் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டார்கள் என்றால் நீங்கள் அந்த தேவதையை நீங்கள் ஆகர்ஷணம் செய்து நீங்கள் பூஜை செய்யலாம், அந்த தேவதை சம்ஹாரம் செய்யும். சிலர் பத்ரகாளி அம்மனை வணங்குவார்கள், கோழிகளை பலி கொடுப்பார்கள், ஆடுகளை பலி கொடுப்பார்கள். அந்த ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு ஒரு பூஜை இருக்கின்றது, அந்த அந்த விதத்திலே நாம் பூஜை செய்தால் அந்த தேவதை மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அந்த வரங்களை கொடுக்கும். ஆனால் சிறு தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று தான் நான் சொல்கின்றேன். என்றால் விஷ்ணு, சிவன், பிரம்மா போன்ற தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது அதன் பலன் நீடித்திருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய முதலாளி இருக்கார், அவருக்கு கீழே வந்து நிறைய சின்ன சின்ன முதலாளிகள் இருக்கிறார்கள். நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலையாக வேண்டும் என்றால் பெரிய முதலாளியை வணங்கினால்தான் அது நடக்கும், அது தாமதமானாலும் அது நல்ல ஒரு நிரந்தரமான பலனை கொடுக்கும். தேவதைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த பலன் பூஜை என்பது அந்த நேரத்துக்கு அந்த விஷயம் நடக்க வேண்டும், அதாவது பலனை எதிர்பார்த்து ஒரு சின்ன பூஜை செய்து அந்த தேவதை திருப்திப்படுத்தினால் அந்த தேவதை நமக்கு அந்த பலன்களை கொடுக்கும். அது நம்முடைய சனாதன தர்மத்திலே ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கின்றன, அதிலே நாம் எந்த தேவதைக்கு வேலை கொடுக்க வேண்டுமோ அந்த தேவதைக்கு சரியாக வேலை கொடுக்க வேண்டும். அதுதான் தர்மத்தை எல்லாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்ட தேவதைகள் எல்லாம் என்னதான் நீங்கள் அவங்க பிரத்யங்கிராக அவங்க வந்து பத்ரகாளி என்று சொன்னாலும் அவை எல்லாம் தர்ம தேவதை தான், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவரை எல்லாம் செயல்படும். உங்கள் பக்கம் தவறுகளை வைத்து கொண்டு நீங்கள் தேவதைகளை வணங்கினால் அது எதிர்வினைகளைத்தான் ஏற்படுத்தமே தவிர அது நல்ல வினைகளை ஏற்படுத்தாது. ஏனென்றால் தர்மம் நிலைநாட்டப்படும் பொழுது தர்ம தேவதைகள் தாங்கள் கொடுத்த எல்லா வரங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். அதனால் தர்ம வழியிலே நின்று அந்த தர்ம தேவதையை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த தேவதை உங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது பார்க்கலாம், எல்லோருமே வந்து சாமி கும்பிட்றாங்க, போகிற வரவங்கள்லாம் வந்து பைபிள் படிக்கிறாங்க, போகிற வரவங்கள்லாம் வந்து குரான் ஓதுறாங்க அப்படின்னாக்கா யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம்தான் நம்ம வந்து நிற்க முடியுமே தவிர அநியாயம் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு நாங்கள்லாம் தெய்வ பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்களை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை தெய்வமும் தண்டிக்கும், தர்ம மார்க்கம் தவறினால் தெய்வமே தீங்கு செய்யும் என்று சொல்லுவார். அந்த மாதிரி தவறான ஆட்கள் கையில் அந்த விஷயங்கள் மாட்டினா கூட தர்மம் நிலைநாட்டப்படும் பொழுது ஒரேடியாக அழித்து விடுவார்கள், ஒட்டுமொத்தமாக அந்த தீய சக்திகளை அழித்து விடுவார்கள். அதனால்தான் தர்மத்தின் வழியிலே நிற்க வேண்டும், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார். அதன்படி நடந்தால் நம்முடைய பூஜைகளுக்கு நல்ல பலன் உண்டு. சாத்வீகமான முறையிலே பூஜை செய்ய வேண்டும். ரஜோகுணத்திலே பூஜை செய்தால் அதற்கான பலன்கள் குறையும், தமோ குணத்திலே பூஜை செய்தால் அதற்கான பலன்கள் குறையும். சாத்வீகமான முறையிலே நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நிறைய பலன் உண்டு, உடனடியாக பலன் கிடைக்கும். சத் விஷயங்கள், குருவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது, சரியான மந்திரங்களை சொல்வது, சரியான சத் சங்கத்தோடு தொடர்பு வைத்திருப்பது போன்ற விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அந்த பூஜைகளுக்கு பலன் அதிகமாக இருக்கும். இவையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் பூஜை செய்வோம். இதை பற்றி நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கலாம். நீங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே இதை பற்றி நிறைய புத்தகங்களை வாங்கி நீங்கள் அவற்றிலிருந்து படிக்கலாம். குருக்களிடமிருந்து உபதேசம் கேட்கலாம், மந்திரோபதேசம் கேட்க வேண்டும். ஒரு குருவிடமிருந்து மந்திரோபதேசம் கேட்டு அந்த மந்திரங்களை நீங்கள் உங்களுடைய மானசீகமாக உச்சாரணம் செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய தெரிய வேண்டும் என்றால் எங்களிடம் கேட்கலாம். நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.